நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலையத்துக்கு ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்திலிருந்து ஒரு உழவர் வந்திருக்காரு. இவர் வந்து வித்தியாசமாக ஒரு சேனைக்கிழங்கு வந்து ரொம்ப வருஷங்களாக சாகுபடி பண்ணிட்டுருக்காரு. இந்த சேனைக்கிழங்கு சாகுபடியில் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கங்க.
வணக்கங்க. நான் வந்து கோபி வட்டம் கடுக்காம்பாளையம் சீரங்கனம்பதுலேருந்து வந்திருக்கிறேங்க. என்ற பேர் எஸ் ஏ பெருமாளுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட பாரம்பரியமாக எங்கள் அப்பாரு அப்பா நான் எல்லாருமே சேனைக்கிழங்கு சாகுபடி செஞ்சுட்டு வரோம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வந்து சேனைக்கிழங்கு சாகுபடியில் அனுபவம் இருக்குது. சேனைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காய்கறி பயிர். அதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பார்த்தோம்னா அது கண்டிப்பாக பட்டம் உண்டு. அது வந்து மஞ்சளுக்கான ஒரு பட்டம்தான், சித்திரை வைகாசி பட்டம்தான் அதுக்கு ஏற்ற பட்டம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஏதாச்சுன்னா அது வராது. சித்திரை வைகாசியில் நம்ம சேனைக்கிழங்கு பயிர் பண்ணோம்னா அந்த பயிர் வந்து நம்ம கார்த்திகை மார்கழியில் அறுவடைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்தில் அது அறுவடைக்கு வந்துடுங்க. மஞ்சள் மாதிரி தான் நம்ம வந்து நிலத்தை நல்லா பண்படுத்தி நம்ம ஓட்டி கொஞ்சம் தொலை உரம் ஏக்கருக்கு வந்து ஒரு 10 டிராக்டர் அளவுக்கு நம்ம போட்டு நம்ம வந்து பண்ணலாம். இதில் வந்து இப்போ விதையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 3.5 டன்லேருந்து 4 டன் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு விதை கிழங்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸில் வந்து நம்ம ஒரு கிழங்கு எடுத்துட்டோம்னா அந்த கிழங்கு வந்து நாம் நாளாக வந்து அதை 4 துண்டாக வெட்டிக்கலாம். அந்த 4 துண்டும் வந்து ஒவ்வொரு துண்டுலையும் வந்து அந்த கிழங்கினுடைய முளைப்பு பகுதி வந்து இருக்குன்னு அதை வந்து சாதாரணமாக கிராமத்தில் வண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த முளைப்பு பகுதி இருந்தால் தான் அது வந்து முளைச்சி வரும். இந்த மாதிரி கிழங்கை வந்து நம்ம விதைக்கிற போது அந்த முளைப்பு பகுதி மேல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து மண்வெட்டியில் வெட்டி வச்சுட்டு வரேன்னு. அது அடிப்பக்கமாக போயிடுச்சுன்னா கிழங்கு கண்டிப்பாக முளைச்சி வெளியே வராது, அது பாலாக போயிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி பாறை ஓட்டிட்டோம்னா ஒரு 2 அடி இடைவெளியில் வந்து 2.5 அடி 2 அடி நம்ம வந்து மண்ணினுடைய தன்மை பொறுத்து செம்மண் காடுகளாக இருந்ததுன்னா 2:1 கூட நம்ம வச்சுக்கலாம் இடைவெளி. அதே மாதிரி நல்ல களிமண் அல்லது வந்து கரிசல் மண்ணாக இருந்ததுன்னா 2.5-2 அடி இடைவெளி கொடுத்து நம்ம பண்ணலாம். சுமார் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 15,000 அந்த வெட்டப்பட்ட கிழங்கு துண்டு தேவையாக இருக்கும். நிலத்தில் வந்து வெட்டி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம உடனே உயிர் தண்ணி பாய்ச்சணும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இதில் 2 முறை இருக்குது. நம்ம ஊடு பயிர் பண்ணலாம், உதாரணமாக கம்பு நட பண்ணலாம், இல்லைன்னா வந்து நம்ம நிலக்கடலை பயிர் பண்ணலாம். நிலக்கடலை வந்து அது மாதிரியே வச்சிடலாம். ஏன்னா வந்து சேனைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் அது முளைச்சி வெளியே வரக்கு 50 நாள் ஆயிருங்க. நம்ம நிலத்தில் போட்டதுக்கப்புறம் 40-50 நாள் தேவைப்படும். அந்த இடைவெளியான காலத்தில் வந்து நிறைய களைகள் தோன்றதுனால இதை நம்ம கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி ஊடு பயிர்களை நம்ம பண்ணுற போது அது ஒரு வெள்ளாமை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சாத்தியப்படாதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து மூடாக்கு போடலாம். இந்த கரும்பு தொகைகளை வந்து எடுத்து ஏவாமல் போட்டு விட்டுட்டு கூட நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி வந்து ஒரு 8 நாளைக்கு தண்ணி ரொம்ப அதிகம் தேவைப்படாத பயிர் தான் சேனைக்கிழங்கு. 8 நாளைக்கு ஒரு தண்ணி நம்ம பாய்ச்சினா போதும், சேனைக்கிழங்கு வந்துடும். கிட்டத்தட்ட அந்த கிழங்கு வந்து ஒரு 3 அடி உயரம் வந்து வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு மருந்தும் வந்து நாங்கள் சாதாரணமாக என்னோடய அனுபவத்தில் மருந்தே அடித்தது கிடையாது. இது வரைக்கும் சேனைக்கிழங்கு எந்த ஒரு மருந்தை பயன்படுத்தினதே இல்லை இது வரைக்கும். அதே மாதிரி விதை நேர்த்தி மட்டும்தான் வந்து சேனைக்கிழங்கு பண்ணுறேன். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த எமிசான் மானோகடபாஸ் 2 மருந்தையும் நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து இப்போ 100 கிலோ பிடிக்கிற மஞ்சண்டாவில் ஒரு 80 கிலோ அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மஞ்சண்டாவில் அந்த மருந்து எமிசானி மானக்கடப்பாசி கலந்துட்டு நம்ம ஒவ்வொரு கிழங்குகள் அப்படியே வளைச்சி கொட்டி நம்ம அதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வெளியே எடுத்துட்டோம்னா எடுத்துகிட்டு நம்ம கிழங்கு சேமித்து வச்சிடலாம். கிழங்கு பொறுத்தவரை ஒரு 3-4 மாதத்து வரைக்கும் கிடாமல் அந்த விதைக்கிழங்கை வச்சுக்கலாம். இதை விதைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் அதில் ஒரு பெரிய தொந்தரவு எதுவும் வராது. அறுவடையை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் பகுதியிலெல்லாம் வந்து சேனைக்கிழங்கு அறுவடைக்குன்னு வந்து தனியாக வந்து வியாபாரிகள் இருக்கிறாங்க. இது காய்கறி பயிருங்கிறதுனால நம்ம வந்து காய்கறி மண்டியில் தான் இதை விற்க முடியும். எங்கள் பகுதியில் பொறுத்து நிறைய வியாபாரி இருக்கிறாங்களோ அவங்களே வந்து விலையை பேசி வந்து தோண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போதைக்கு வந்து சேனைக்கிழங்கு நல்ல விலை இல்லைங்க. சில சமயத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1 டன் வந்து 13 ரூபா 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் போச்சுங்க. இன்றைக்கி வந்து 5 ரூபா 6 ரூபா சுமார் தான் விற்றுட்டுருக்குது. இன்னும் வந்து காய்கறிகளினுடைய விலை கூடுற போது இதுக்கு விலை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை நேரடியாக வந்து விவசாயி வந்து நேராக விற்கிறங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. நானே கூட ஒரு முறை வந்து மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றேன். அவங்க வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு 10% வந்து ஒரு மூட்டை கமிஷன் எடுத்துக்கிறாங்க. அங்கே நம்ம வந்து 2-3 நாள் அங்கேயே தங்கி இருக்கணும். அதெல்லாம் விவசாயிக்கு சாத்தியமில்லாதனால நம்ம வந்து நம்ம வெளி வியாபாரிகளை தான் நம்பி நம்ம இதை விற்க வேண்டியது இருக்குது. அதுக்கு சரியான மார்க்கெட் வந்து நம்மக்கிட்ட இல்லை. எல்லா விவசாய விளைபொருளுக்குமே மார்க்கெட்டு நம்மக்கிட்ட சரியான முறையில் இல்லைங்கிறத உண்மை. அது சேனக்கிழங்கு அது சுத்தமாக இல்லைங்கிறத என்னுடைய கருத்து. ஏன்னா எங்கே விற்கிறனே தெரியாது. நம்ம பகுதியில் சேனக்கிழங்கு அதிகமாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதில்லை. ஆனால் அது வந்து கொலஸ்ட்ரால் இல்லாத பொருள் தான் நல்ல பொருள் கேரளா பாலக்காடு பெங்களூர்லலாம் விற்கிறாங்க. ஆனால் நம்ம பகுதியில் வந்து அதிகமாக பயன்படுத்துறதில்ல. அதனால் வந்து இங்கே அதிகமாக வியாபாரம் இல்லாதனால நம்ம வெளியூரில் தான் கொண்டு போய் விற்க வேண்டியது இருக்குது. அதனால் வியாபாரிகளை தான் நம்ம நம்பி இருக்கிறோம்.
சரிங்க, நல்லா அருமையாக இந்த சேனக்கிழங்கு சாகுபடியை பற்றி முழு விவரங்களையுமே சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குங்க. இப்போ வந்து சேனக்கிழங்கு நிலத்துலேருந்து தோண்டி எடுக்கிறோம், அந்த சமயத்தில் நல்ல விலை இல்லை அப்படிங்கும் போது நம்ம வெளியில் சேமித்து வைக்கிறது நல்லதா, அல்லது நிலத்துலேருந்து தோண்டி எடுக்காமல் நிலத்துலேயே விட்டு வச்சிட்டோம்னாக்கா நல்லா இருக்குங்களா? எந்த முறை சிறந்ததுங்க?
சேனக்கிழங்கை பொறுத்தவரை வந்து நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை சேமித்து வைக்க முடியாதுங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே சேமித்து வச்சாலும் அது வந்து இடம் ரொம்ப குறைஞ்சி போயிடும், நம்மளுக்கு வந்து லாபகரமாக இருக்காது. அதனால் வந்து அறுவடை பண்ண உடனே நாம் அதை விற்றுறேன்னு. நம்ம வந்து ஒரு சமயம் நல்ல விலை நம்மளுக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சதுன்னா நல்ல விலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம மண்ணிலேயே விட்டு வச்சிருக்கலாம். ஆனால் நிலத்தில் வந்து வடிகால் வசதி இருக்கணும். எந்த காரணத்து கொண்டு மறுபடியும் வந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் தண்ணீர் பாய்ச்சக்கூடாதுங்க, தண்ணி நிற்கக்கூடாது. மழை பெஞ்சால் கூட நம்மளுக்கு பிரச்சனை தான், திரும்ப அந்த கிழங்கு அப்படியே முளைச்சி வந்துடும். அதனால் வந்து தண்ணி பாய்ச்சாமல் வச்சுருந்தோம்னா அல்லது மழை பெய்யாமல் இருந்ததுன்னா ஒரு 3 மாதத்து வரைக்கும் நம்ம வந்து விதைக்கிழங்கு சேமித்து வைக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்த்திகை மார்கழி தையில் வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம். அப்போ வந்து விலை இல்லைன்னா நம்ம சித்திரை வரைக்கும் வந்து நிலத்திலே நிறைய பேர் அந்த மாதிரி வச்சு வெட்டிருக்கிறாங்க. நிலத்திலேயே வந்து அறுவடை பண்ணாமல் வச்சுக்கலாம். அதை வந்து சித்திரை வரைக்கும் வச்சுட்டு ஆனால் கண்டிப்பாக சித்திரையில் அறுவடை பண்ணிடுறேன். ஏன்னா சித்திரை 15 மேலே திரும்ப அந்த கிழங்கு வந்து முளைச்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்குமே வந்து சித்திரை 1ஆம் தேதியிலேருந்தே அது முளைக்கிறக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய பட்டமே அந்த மாதிரி தாங்க. நல்ல சித்திரைக்கு மேலே முளைக்கிறக்க ஆரம்பித்தோடனே முளைச்சி மேலே வந்துட்டு அந்த கிழங்கு வெட்டியாக போயிருங்க, அது ஒன்றுக்கு உபயோகம் இல்லாத போயிரு. நல்லா முளைப்பு வராதுக்கு முன்னே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது லாபகரமாக இருக்குங்க. ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுனால அதில் சில கிழங்கு அழுகல் நோய் அந்த மாதிரி நோயெல்லாம் வரக்க வாய்ப்பு இருக்குங்க. அதை நம்ம அது அடுத்த முறை விதைக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அழுகல் ஆனதையெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு நம்ம விதை நேர்த்தி பண்ணி பாவிஸ்டன் எமிஷன் போன்ற மருந்துகளில் வந்து நம்ம கலக்கி எடுத்து திரும்ப அதை விதைக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் அந்த முறையிலையும் நம்ம வந்து நல்ல லாபம் வர வரைக்கும் வச்சுருக்கலாங்க. அதே மாதிரி பூவை பொறுத்த வரைக்குங்க, அதில் வந்து சேனக்கிழங்கு வந்து நம்ம சேமித்து வச்சதுக்கப்புறம் வந்து அது வந்து மண்ணில் போடாதே அது முளைச்சி வருமுங்க. ஒரு முளைப்பு வரும் அதில், கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 அடி அல்லது ஒரு 300 சென்டிமீட்டர் அந்த மாதிரியெல்லாம் முளைச்சி வெளியே வரக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதை நம்ம நிலத்தில் போடுற போது நம்ம அந்த கிழங்கை கட் பண்ணுவோம். அந்த கட் பண்ணுற போது வந்து அந்த கிழங்கு நம்ம அந்த பூவை ஒடிச்சிடணும். ஒடிச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம். நிறைய கடையில் வந்து அந்த மாதிரி சேனக்கிழங்கு பூவுன்னு விற்பாங்க. ருசியாகவும் இருக்குது, நல்லா காலிப்புலவர் மாதிரி நல்ல ருசியான ஒரு உணவுப் பொருள் தான். அப்படியே நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அதை அப்படியே விட்டுருந்தோம்னா அது வந்து ஒரு பெருசாகி முளைப்பு வந்து செடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து நம்ம சேனக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் வந்து மண்ணில் போட்டால் தான் முளைக்குங்கிறது மற்ற பயிர் மாதிரி கிடையாதுங்க. வந்து மண்ணில் போடாமையே அது முளைச்சி வந்து அந்த கிழங்கு கெட்டு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சேனக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தையில் அறுவடை பண்ணோம்னா சித்திரை 30 நம்ம வந்து அதை விதைச்சிரணும். இல்லைன்னா அந்த கிழங்கு வெட்டியாக போயிடும், அது வந்து கெட்டு போயிருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் தகுந்த பட்டத்தில் தகுந்த நேரத்தில் பயிர் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம லாபம் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து அதிக வந்து கூலி ஆட்கள் தேவைப்படாதுங்க. நம்ம எந்த களையும் வெட்டுறதில்ல. மூடாக்கு போட்டோம்னா ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணி மட்டும் கட்டினா போகுது. உரங்களை பொறுத்தவரை நம்ம யூரியா அது கொடுக்கறது இல்லைங்க. நம்ம பொட்டாசு டிஏபி இந்த மாதிரி உரங்களை தான் நம்ம கொடுக்குறோம். வேறு உரங்களை நம்ம இதில் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. குறைஞ்சது யூரியாவே நம்ம போடக்கூடாது. சேனக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் வந்து முட்டுவிலை செலவுகள் கொஞ்சம் அதிகம் தானுங்க. அதில் விதை வந்து நம்ம அதிகமாக தேவைப்படுது. வேறு எந்த பயிருக்கு இவ்வளவு முட்டுவிலை செலவு விதை தேவைப்படாதுங்க. உதாரணமாக ஒரு 3.5 டன்லேருந்து 4 டன் வரைக்கும் விதை கிழங்கு தேவைப்படுறதுனால இன்றைக்கி இதை மதிப்பு பார்த்திங்கன்னா அதுக்கே வந்து நம்ம 1 டன் 6000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 24000 ரூபா வந்து விதைக்கே நம்ம தேவைப்படுது. அதுபோக மற்ற செலவுகள் எல்லாம் வந்து இன்னொரு 25000 ஆகும். ஆக மொத்தம் ஒரு ஏக்கருக்கு வந்து 50000 ரூபா வரைக்கும் வந்து சேனக்கிழங்கில் வந்து நம்ம செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முட்டுவிலை செலவு 50000லேருந்து 60000 வரைக்கும் வரலாம். லாபம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலைக்கு வந்து என்ன 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்கிற போது வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காது. ஏதோ ஒரு 10 20 கிடைக்கும். இதே சமயத்தில் ஒரு 10 ரூபா ஒரு டன் வந்து 10,000-12,000 விற்றுதுன்னா ஒரு லாபகரமான பயிராக இருக்குங்க இது. அதனால் விலை வந்து நம்ம காய்கறி பயிரை பொறுத்த வரைக்கும் விலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து இதில் வந்து பெரிய முட்டுக்குழி செலவுகள் ரொம்ப குறைவு, ஆள் செலவு குறைவு, தண்ணி குறைவுங்கிறதுனால இந்த பயிரை வந்து நாங்கள் தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வரோம். இதில் நோய் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இந்த கிழங்கலைகள் நோய் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா, மழை வந்து ஓரளவுக்கு நல்லா பெஞ்சுதுன்னா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக வந்து ஒரு டன்னு 10,000 ரூபாய்னு விற்றுதுன்னா நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அந்த விலைக்கு விலை விற்கணும், அதுக்கான மார்க்கெட்டை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்ததுன்னா ஒரு 15 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் முதல்ல சொன்னேன். ஒரு ஏக்கருக்கு 15,000 துண்டு தேவைப்படுதுன்னு சொல்லி, ஒரு கிழங்கு 1 கிலோ அளவில் வந்ததுன்னா கூட நம்மளுக்கு வந்து 15 டன் வரைக்கும் அதிகபட்சமாக கிடைக்கும். குறைஞ்சது 10 டன்லேருந்து 15ங்கிறது ஒரு சராசரியான மகசூல் தான். கண்டிப்பாக வந்து ஒரு கிழங்கில் வந்து 1 கிலோவிலேருந்து 3 கிலோ வரைக்கும் வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் நிறைய கிழங்கு 1-2 பட்டு போகலாம், அல்லது வந்து அதில் 1/2 கிலோ அளவு கூட கிழங்கு வரலாம். அதில் வந்து ஒரே சைஸில் எல்லா கிழங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. குறைஞ்சபட்சம் வந்து 1 கிலோவிலேருந்து 3 கிலோ வரைக்கும் வந்து கிழங்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அது மண்ணினுடைய தன்மை பொறுத்து, இதை பொறுத்த அளவில் மண்ணினுடைய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். மண் நல்லா இருந்ததுன்னா, தண்ணி நல்லா நம்ம வந்து அந்த மழை காலத்தில் நல்லா மழை பெஞ்சு தண்ணி கிடச்சிதுன்னா நல்ல விளைச்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
சரிங்க, சேனைக்கிழங்கு சாகுபடி பற்றி நிறையா அருமையான விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. நம்ம வானொலி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இதுவரைக்கும் சேனைக்கிழங்கு சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர் கோபி வட்டம் ஸ்ரீரங்கங்கவுண்டன் புதிரை சேர்ந்த எஸ்ஏ பெருமாள் அவர்கள். இவரது அனுபவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு இல்லைங்களா? உங்களது கருத்துக்களை எங்ககிட்ட சொல்லுங்கள். கருத்துக்களை சொல்ல வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்கள்.